அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அவர்களே, உங்களுக்கு 9 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தில் 26 அமைச்சுகளுக்கான நிதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும், எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த 9 மணித்தொழிலே நான் கல்வி, விவசாயம், மீன்பிடி, வீட்டு வசதி, சுற்றுலா, ஊரக வளர்ச்சி, விளையாட்டு ஆகிய துறைகள் பற்றி கருத்துரைக்கலாம் என்று கருதுகின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், அதாவது யுனெஸ்கோவின் உலகளாவிய பரிந்துரையானது, அரசுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 4% முதல் 6% வரை அல்லது மொத்த செலவினத்தில் 15% முதல் 20% வரை கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த இலக்கு எட்டப்படவில்லை. மேலும் கல்விக்கான ஒதுக்கீட்டில் 77% தொகை மீண்டு வரும் செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு சாதகமான விடயம் அல்ல. கல்விக்கான மூலதன செலவு அதிகரிக்கப்பட வேண்டும். இப்பாதத்தில் கூறப்பட்டுள்ள பல்கலைக்கழக விடுதிகளுக்கு 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது யாழ்ப்பாணம், அதாவது கிளிநொச்சி, வவுனியா மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களை வெளிப்படையாக பெயரிடுகின்றது. இதன் மூலம் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் முகம் கொடுக்கும் ஒரு முதன்மையான சிக்கலுக்கு தீர்வு காண முனைகின்றது. இந்த செயற்பாடானது உள்கட்டமைப்பு தேவைகளை நிறைவு செய்ய முற்பட்டாலும், இந்த பல்கலைக்கழகங்களில் குறிப்பிட்ட கல்வி தரத்தை மேம்படுத்துதல், ஆராய்ச்சி நிதி அல்லது தொழில் சார்ந்த பாடத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. எடுத்துக்காட்டாக திருகோணமலையில் கடல்சார் அறிவியல், கிளிநொச்சியில் விவசாய தொழில்நுட்பம் உருவாக்குவது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்படுத்துதல் பற்றி பாதுகாப்பு விவாதிக்கின்றது. எனினும் மீன்பிடி, விவசாயம் மற்றும் சுற்றுலா முதலிய உள்ளூர் பொருளாதார வாய்ப்புகளோடு ஒத்துப்போகக்கூடிய தொழில் பயிற்சி மையங்களை வடக்கு மற்றும் கிழக்கில் நிறுவுவது பற்றியோ அல்லது மேம்படுத்துவது பற்றியோ எதுவும் குறிப்பிடவில்லை. பாதுகாட்டின் ஒரு பகுதியானது 2026 ஆம் ஆண்டில் 100 நீர்ப்பாசன திட்டங்களை நவீனமயப்படுத்துவதற்கு 1000 மில்லியன் ரூபாய் முன்மொழியப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரும்பகுதியை உள்ளடக்கிய வறண்ட வலயமும் இதன் இலக்கு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய நீர்ப்பாசன திட்டங்கள் பற்றி பாதுகாட்டில் குறிப்பிட்டாலும், இந்த வறண்ட வலய பகுதியில் நீர் மேலாண்மையின் முதுகெலும்பாக விளங்கும் போரால் கைவிடப்பட்ட 1000கணக்கான பண்டைய நீர்ப்பாசன குடங்களை முறையாக மறுசீரமைப்பது பற்றி குறிப்பிடப்படவில்லை. அதற்கான ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை. எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 1985 ஆம் ஆண்டுக்கு முன்பு நிச்சயம் பண்ணப்பட்டு கைவிடப்பட்ட 205 சிறுகுளங்களும் 25 அணைக்கட்டுகளும் காணப்படுகின்றன. இவற்றை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் ஆண்டுக்கு 500,000 மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்ய முடியும். இந்த விடயத்தை கடந்த வரவு செலவு திட்டத்தில் எனது உரையிலும் கூறியிருந்தேன். திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் பேசியிருந்தேன். இன்னும் எதுவும் நடக்கவில்லை. நடந்தால் இறக்குமதியை குறைக்கலாம். தேசிய வீட்டமைப்பு திட்டமானது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு நமக்கெனது ஓர் இல்லம் அழகான வாழ்க்கையின் திட்டத்திற்கு 2026 ஆம் ஆண்டில் பாதுகாட்டில் 3000 மில்லியன் ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தேசிய திட்டம். இதற்கு நாடு முழுவதும் உள்ள பயனாளிகள் தகுதி பெறுவர். எனினும் இதற்குரிய நிதி போதுமானது இல்லை. எனவே இதற்கான நிதி ஒதுக்கம் பன்மடங்காக்கப்பட வேண்டும். அதிக நிலச்சரி விவாதத்தை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்க 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் போதுமானதல்ல. இதற்கும் நிதி ஒதுக்கம் பன்மடங்காக்கப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கின் போரின் விளைவாக இடம்பெயர்ந்து வாழும் தரமற்ற தற்காலிக தங்குமிடங்களில் வசிக்கும் 1000கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டு வசதி திட்டம் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவர்களுக்கான சிறப்பு வீட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட நிதி ஒதுக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் பலருக்கு அரசு உறுப்பினர் தமக்கெனது ஒரு இல்லம் அழகான வாழ்க்கையை பெறுவதற்கான அடிப்படை முன்னிபந்தனையாகிய காணிச்சிக்கல் காணப்படுகின்றது. ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கும் இவர்களது இல்லத்தை விடுவித்தல் குறித்து பாதுகாடு அமைதியாக உள்ளது. இந்த காணிகள் உரியவரிடம் கையளிக்கப்பட்டு வீடமைத்துக் கொடுக்க ஆவண செய்ய வேண்டும். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான உள்நாட்டு விமான நிலையங்களை உருவாக்குவது பற்றி பாதுகாடு விவாதிக்கின்றது. சிகிரியா மற்றும் திருவண்ணாமலை உள்நாட்டு விமான நிலையங்களின் வளர்ச்சிக்கும், யாழ்ப்பாண பன்னாட்டு விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாடு குறிப்பிடுகிறது. இது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரடி முதலீடாகும். விமான நிலையங்களின் மேம்பாடு பற்றி பாதுகாட்டில் குறிப்பிடப்பட்டாலும், மாகாணங்களுக்கு உள்ள இந்த சுற்றுலா வலயங்களின் இணைப்பு சாலைகள், நீர்வளங்கள் மற்றும் தின்மக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை. எனவே பாதுகாடு இவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை ஒரு முன்னணி பன்னாட்டு போக்குவரத்து மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தனித்துவமான வாய்ப்பு உள்ளது என்று பாதுகாடு கூறுகின்றது. இது திருகோணமலையின் இயற்கை துறைமுகத்தின் அமைவிட முதன்மையையும், யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு ஈர்ப்பையும் கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கை மறைமுகமாக உள்ளடக்குகின்றது. எனினும் வடக்கு மற்றும் கிழக்கில் தனித்துவமான சுற்றுலா தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கு குறிப்பிட்ட திட்டம் அல்லது நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் இங்கே காணப்படவில்லை. யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டு மரபுகள், யாழ்ப்பாண கோட்டை, நல்லூர் கோவில் மற்றும் எழுவதீவுகளை உள்ளடக்கிய திட்டங்களோ, திருகோணமலையின் புறாத்தீவு தேசிய பூங்காவை உருவாக்குதல், திமிங்கலத்தை பார்ப்பது, நிலாவளி மற்றும் உப்புவழி கடற்கரைகளின் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களோ, மட்டக்களப்பின் தனித்துவமான வாவிகள் சார்ந்த சுற்றுலா அல்லது பண்பாட்டு நடுவங்களை மேம்படுத்துவது பற்றியோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இவற்றை மேம்படுத்தும் திட்டங்களோ நிதி ஒதுக்கங்களோ இல்லாமல் சுற்றுலாத்துறை மேம்படுத்த முடியாது என்பதை அரசு கவனத்தில் கொண்டுவற்றுக்கு தீர்வு காண ஆவண செய்ய வேண்டும். பிரஜாசக்தி என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்ட ஒதுக்கீட்டை
உறுப்பினர்களே, இன்னும் 2 நிமிடம் மாத்திரம் உங்களுக்கு மீதமாக உள்ளது.
25,000 மில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளது. இது நாடு முழுவதையும் உள்ளடக்கிய ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் சமூக அபிவிருத்தி சபைகள் மூலம் செயற்படுத்தப்படும் ஒரு தேசிய திட்டமாகும். உள்ளூர் சமூகத்தால் அடையாளம் காணப்பட்ட திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்கு சாத்தியமான ஒரு வழி என்று முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் கிராம மட்டத்தில் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மகளிர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், சனசமூலியங்கள், கமக்காரர் அமைப்புகள், கடை தொழிலாளர் அமைப்புகள் என பற்பல ஊரக மட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது, புதிதாக சமூக அபிவிருத்தி சபை என்னும் அமைப்பை நிறுவி அதன் மூலம் தேவைகளை அடையாளம் காண முற்படுவதானது அபிவிருத்தி நோக்கம் கொண்டதல்ல அல்லாமல் அரசியல் நோக்கம் கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். கிராமப்புற சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு தேசிய ஒதுக்கீடு கிடைக்கின்றதே தவிர பிராந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான இன்றியமையான உட்கட்டமைப்பு திட்டங்கள் பற்றி எதுவும் பாதுகாட்டில் குறிப்பிடப்படவில்லை. எடுத்துக்காட்டாக A9 நெடுஞ்சாலை உயரத்திற்கு மேம்படுத்துதல், வணிக மேம்பாட்டிற்காக திருகோணமலை துறைமுகத்தை பயன்படுத்துதல், கிழக்கு தொடர்வண்டி போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துதல் முதலியவற்றை கூறலாம். இவற்றுக்கு நிதி ஒதுக்க ஆவண செய்ய வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு வளாகங்களை மேம்படுத்துவதற்காக 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்முனை விளையாட்டு மைதான பணிகளை நிறைவு செய்வதற்காக 180 மில்லியன் ரூபாயும், மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உள்ள விளையாட்டு அரங்குகளை மேம்படுத்த 225 மில்லியன் ரூபாயும் இந்த ஆண்டுக்கான பாதுகாட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் விளையாட்டு வளாகங்களை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை போதுமானதல்ல. யாழ்ப்பாணத்தில் உள்ள துறையப்பா விளையாட்டு அரங்கு, திருவண்ணாமலையில் உள்ள மக்கேசர் விளையாட்டு அரங்கு, மட்டக்களப்பில் உள்ள வெவ்வேறு விளையாட்டு அரங்கு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவும் பெயர் குறிப்பிட்டு ஒதுக்கப்படவில்லை. மேற்படி விளையாட்டு அரங்குகளை
மேம்படுத்துவதற்கு உங்களுக்கான நேரம் முடிவடைந்துவிட்டது.
பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளை இங்கே நடத்த முடியும். இதன் வழியாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் வெளிநாட்டு நாணயமாற்றை ஈட்டவும் முடியும்.
நன்றி, முடித்துக் கொள்வோம்.
நன்றி.
விலங்கட்ட விவாதே கல்தபீம கரு அமாத்தியதுமா
அத தின நியாயபாத்திரே விஷய அங்கேக்க விசார்ஜிர பணத் கெட்டும் பத்த தேவனி வர கியவியும் பிலிபந்த விவாதே ஹெட்ட தின தாவதுரலாத் பவத்தியும் பிடிச கல்தபியுத்துயை யோஜனா கரணவா.